வணக்கம் நேர்களே, சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
உலக மக்களின் உணவிற்காய் உழவு செய்து உலர் நாட்களில் உலர்ந்தாலும் உதிரமதில் உழவர்கள் உணவிற்காய் உழைத்திட உழவர் திருநாளை உற்சாகமாய் நேற்று கொண்டாடினோம். அத்தோடு இன்று மாட்டுப்பொங்கல் தினத்தையும் கொண்டாடுகிறோம். நேர்களே, இன்று ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நம் தமிழுக்கு சார்வாரி 2, ஜமாதி சாணி 1. திருக்குறள் அமுதை தர வருகிறார் நியூசிலாந்தின் மூத்த கலைஞரும் பிரபல சமூக சேவையாளரும் ஆகிய திரு மர்வின் கன்சென்ட்ரேன் அவர்கள்.
இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 7வது குறள், 37வது குறள், அறத்து ஆறு இது என வேண்டா செவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. பள்ளக்கை தூக்குறவன் பாவத்தாலும் மேலமர்ந்து ஊர்கின்றவன் புண்ணியத்தாலும் அங்கனம் முன் செய்த வினைப்பயனை நுகர்வதாக வேறுபாடு காட்டி அறவழி இதுதான் என உணர்த்தல் வேண்டாம். அங்கனம் கூறுவாரை மறுத்த குரல் இதே. அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. வாழ்க்கை மதிப்பு. ஒருவன் பள்ளக்கில் சவாரி செய்கின்றான், பலர் அதை சுமந்து செல்கின்றனர். அதை பார்த்துவிட்டு சவாரி செய்பவன் சுகப்படுகிறான், சுமப்பவர் துன்பப்படுகின்றனர் என்று மதிப்பிட முடியாது. சுகமும் துன்பமும் மனதை பொறுத்தவை. உண்மையில் சவாரி செய்பவன் மனக்கவலைக்கும் வேதனைக்கும் ஆளாகி நிம்மதியின்றி தவிக்கலாம். சுமப்பவரோ அதை தொழிலாகச் செய்து சம்பளம் பெற்று கவலையின்றி வாழலாம். பொதுவாக வெளிவாழ்க்கை சுகமும் துன்பமும் மாறி மாறி வரும். உள்ளத்தின் நல்ல பண்புகளால் ஒருவனுக்கு கிடைக்கும் அமைதியும் இன்பமும் அப்பண்பு காரணமாக அவனுக்கு வரும் நன்மதிப்பு தரும் இன்பமும் மாறாத இன்பங்கள். அறச்செயலின் பயனாக வெளிவாழ்க்கை சுகமும் செல்வமும் கிடைக்கும் என்றாலும் அதன் முழு பயனாக கிடைப்பவை மேலே சொன்ன மாறா இன்பங்கள். இவை யாருக்கு கிடைக்கின்றனவோ அவரே உயர் மதிப்புடையவர். அறநெறி என்பது வாழ்க்கைச் செயல்கள் அறம் விளங்கும்படி பார்த்துக் கொள்வதுடன் எப்பாடுபட்டாகிலும் அறச்செயல்களை செய்து வரும் வாழ்க்கை முயற்சி. எனவே அதில் உள்ளத்தின் பங்கு மிகுதி. உள்ள தூய்மை அறச்செயலுக்கு தேவையும் ஆகும், அறத்தால் பெருகி வளர்வதும் ஆகும். அத்தூய்மையால் நல்ல குணங்கள் உண்டாகி வளரும். குலப்பிறப்பால் நல்ல குணங்களை பெறாதவனும் அறச்செயலால் பெறலாம். ஆகவே அறநெறியின் பயன் என்பது பள்ளக்குச் சவாரி போன்ற செல்வ சுக வாழ்க்கை மட்டுமன்று, அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உயர்ந்த குணங்களால் மாறாத இன்பமுடைய வாழ்க்கை அமைவதே அறநெறியின் பயனாகும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 4வது அதிகாரமான அறன் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 7வது குறள், அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை.
திருக்குறள் அமுதை தொடர்ந்து நச்சிந்தின கதையுடன் மறுமுனையில் காத்திருப்பவர் திரு ராதாகிருஷ்ண பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம் நேயர்களே. வானிலையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது எங்களில் பல பேருக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கிறது. இந்த நேரங்களில் குடும்பத்தினருடன் சேர்ந்திருக்கின்ற பொழுது எங்கள் குழந்தைகளுக்கு எங்களின் பண்பாடுகளை பற்றி எடுத்து சொல்லலாம். பல குடும்பங்களில் இன்றைக்கு குழந்தைகள் படித்து பட்டம் பெற்று பெரியவர்களாகி விடுகின்றனர், ஆனால் பண்பாடு தெரியாமல் இருக்கிறார்கள். திருக்குறளில் வள்ளுவர் கூறுகின்ற பெருமையான குணமுடையோர் சிறிய குணங்களை உடையோர் ஆகியோரை பற்றி ஒரு கதை மூலம் விளக்கி கூறலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது. ஓர் ஒடுக்கமான பாலத்தில் யானை வந்து கொண்டிருக்கும் பொழுதில் எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. இதை கண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்த யானை ஓரமாக ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டது. பாலத்தை கடந்து சென்ற பின்னர் அந்த பன்றி எதிரே வந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது, ஊரமாக ஒதுங்கி நின்று வழிவிடுகிறது என்று கூறி சிரித்தது. அத்தோடு நின்றுவிடவில்லை. அந்த கதையை தனது நண்பர்களாகிய ஏனைய மிருகங்களிடமும் பன்றி கூறியது. இதை கேள்விப்பட்டதும் அந்த யானையின் நண்பர்கள் வந்து அந்த யானையிடம், பன்றி கூறுவது உண்மையா, பன்றியை பார்த்து பயந்து விட்டாயா என்று கேட்டன. அதற்கு யானை, நான் குளித்து சுத்தமாக வந்து கொண்டிருந்தேன், பன்றியின் சேறு என்மேல் விழுந்து விடக்கூடாது என்றுதான் ஒதுங்கினேன். நான் ஏறி மிதித்தால் அது துவம்சமாகிவிடும், ஆனால் என் கால் சேறாகியிருக்கும் என்று பதில் கூறியது. ஆம் நேயர்களே, சிறியவர்களின் ஆணவத்தைக் கண்டு சில நேரங்களில் நாம் அடக்கத்தோடு ஒதுங்கிவிடுவது நல்லது. நான் என்னும் எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகின்றதென்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அறிவு குறைவானவர்களுக்கே ஆணவம் வருகிறது. திருவள்ளுவர் அழகாக ஒரு குறளில், பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று விளக்கி கூறியுள்ளார். குருட்டுத்தனமாக ஏதேனும் வெற்றியோ பதவியோ கிடைத்துவிட்டால் அதை வைத்து கொண்டு பலவீனமானவர்களையும் பெரியவர்களையும் அவமதிக்கக்கூடாது. அடக்கத்துடன் வாழ்ந்தால் ஆயுள் முழுவதும் ஓங்கி வாழலாம். நன்றி, வணக்கம்.
எத்தனை திருநாளு உலகம் பூராவோ திருநாளு, ஐயா உலகம் பூராவோ திருநாளு, மதங்கள் கையில திருநாளு, மாதங்கள் தோறோ திருநாளு, ஐயா மாதங்கள் தோறோ திருநாளு.
தஞ்சம் புகுந்த நாட்டில் தைப்பொங்கல் பொங்கினாலும் ஈழத்தமிழர் இழந்தவைகள் இன்று வரை உள்ள குமுறல்களாய் பொங்கும் போது, பொங்கல் நாளில் பிறந்த நாட்டினை பிரிந்து வாழும் வாழ்க்கை வதைப்பதனை கவி வரிகளால் வடிக்கிறார் இளம்பறை அண்ணா அவர்கள்.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேயர்களுக்கு அன்புகனிந்த வணக்கங்கள். கவிதை, புலம்பெயர் நாடுங்கு பொங்குமா தைப்பொங்கல். அன்றெல்லாம் முற்றத்தில் அடுப்பேற்றி ஊர்கூடி ஒன்றாக நாங்கள் உறவோடு தமிழ் பேசி புத்தரிசி குத்தி பொங்கி மடைமரப்பி சித்தம் மகிழ்ந்து சிரிப்போடு பொங்கியதை ஒப்பிட்டு பாருங்கள், உகந்ததா தைப்பொங்கல்? எத்தனைதான் செல்வங்கள் எமக்கிங்கி இருந்தென்ன, மற்றவன்ற நாட்டில் மரத்தமிழன் ஓர் அகதி, சங்கத்து மொழியிருக்க சரித்திரமாய் நாடியிருக்க தங்க வந்த நாட்டினிலே தைப்பொங்கல் பொங்காது. ஈழத்தமிழன் இழந்தவைகள் ஏராளம், வாழும் நிலை இழந்தான், வாழ்ந்ததன் வீடு இழந்தான், சூழல் இழந்தான், சுதந்திர வாழ்வு இழந்தான், தாழும் நிலை கண்டால் தமிழ் பொங்கல் பொங்கிடுமா? முற்றம் பெருக்கி ஒன்று பெறும் கல்லடுக்கி பற்றவைத்த தீயில் பானை அடுப்பேற்றிடினும் செல்லடித்து செத்தவனின் செயலிழந்து போனவனின் இல்லத்து அடுப்பொன்றும் ஈழத்தில் பொங்காது. வீர திருமக்கள் வெஞ்சிறையில் வாடுகின்றார், ஊரெல்லாம் அழுதழுது உறங்கி கிடக்கிறது, தேனை சொரிந்து தினையரிசி நெல் குற்றி பானையிலே இட்டாலும் அது பாகற்காய் போலாகும். செங்கரும்பு சாரெடுத்து சென்னல் அரிசி குற்றி தெங்கு காய் உடைத்து தேமதுர பால் எடுத்து ஆராதனை செய்து ஆதவனை பொங்கலிட தீரா துயரத்தில் தீக்காதா தைப்பொங்கல்? புத்தம் புதிரெடுத்து புத்தரிசி நெல் எடுத்து வத்தல் பழம்பாலும் பாகும் பருப்பு விட்டு களிமண் பானையிலே கதகதண்ண பொங்கிடினும் அழிந்த நம் உறவுகளின் அகங்கள் தான் பொங்கிடுமா? சொந்தனம் காணியிலே சொகுசாக வீடு கட்டி பந்தங்கள் உடன் வாழ்ந்த பதிவு தமிழர் நிலம் கரையான் புற்றெடுக்க பாம்பு குடிபுகுந்த கதையாய் முடிகையிலே களிக்குமா தைப்பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று பூரித்த புது மண்ணை சங்கிலியனாண்ட சரித்திரம் படைத்த மண்ணை சிங்களங்கள் ஆக்கி சீரழித்தால் செய்பொங்கல் பங்கப்படுவன்றோ பரம்பரை நம் தைப்பொங்கல் ஓங்கி வளர்ந்த உயர்ந்த பனைமரங்கள் தெங்கு வயல் வீடு சிதறி கிடக்கையிலே உயின் நிலை இழந்து ஊரிழந்து பேரிழந்து வெய்யோனை பொங்கலிட்டால் வெந்திடுமா தைப்பொங்கல் ஊர் முழுதும் ஆவியன்று உயிரே துணையாக காடு கரம்பையெல்லாம் கால் கடுக்க நாம் நடந்த தழும்போ காயவில்லை தாக்கமோ தாழவில்லை தீயரித்து பொங்கலிட்டால் தீயாதோ தைப்பொங்கல் கிட்டி அடிக்காமல் கிழித்தட்டு ஆடாமல் வட்டக்கோடு ஓடி வளைத்து பிடிக்காமல் பட்டாசு கொடுத்தாமல் போத்தேங்காய் அடிக்காமல் குட்டி குசினிக்குள் இங்கு குடம் வைத்தால் பொங்கிடுமா அடைக்கலமாய் வந்தவனை ஆராய்ச்சி செய்யவென்று படையாளன் பகர பாவித்தாய் ஒப்படைத்தாள் அடைக்கலமாய் வந்தவளை ஆராய்ச்சி செய்யவென்று படையாளன் பகர பாவித்தாய் ஒப்படைத்தாள் தையின்று வரைக்கும் தாய் மனது வேதனையில் தொய்ந்திருக்கும் பொழுது தூங்காது தைப்பொங்கல் நன்சை நிலமெங்கும் நாற்றிட்டு பயிரிட்டு மண் பற்றி வாழும் மக்கள் வள நிலத்தை ஆமி பிடித்து அகலக்கால் வைத்தால் பூமி பொருந்திடுமா பொங்கினால் பொங்கிடுமா அடைத்த வீட்டுக்குள் அடுப்பெருக்க அஞ்சி அடைத்த வீட்டுக்குள் அடுப்பெருக்க அஞ்சி கிடைத்த அரிசி கொண்டு கிளைஞர்களும் இன்றி ஆங்கிலத்திலே பேசி அரைகுறையாய் தமிழ் பேசி பொங்கி விடாவிடுத்தால் பொங்கிடுமா தைப்பொங்கல் நாளை சரித்திரத்தை நடுகல்லே அழித்து ஈழத்து உயிர் விட்டோர் ஈமம் அடித்தொழித்து நினைவு தூவி நிர்மூலமாக்கிவிட்டால் அனைத்து தமிழர் அகம் பொங்கி வழியாது வணக்க நேர்களே அன்புடன் இடம்பெறை பாலச்சந்திரன் வணக்கம்
சோற்றிலே கை வைக்க சேற்றில் கால் வைத்து சோர்வுறாது உழைக்கும் உழவர்களை உணவுண்ணும் வரை மட்டுமல்ல உயிருள்ளவரை மறவாதிருக்க உழவர் பற்றி கவி பாட வருகிறார் திருமதி பவித்ரா அசோக்குமார் அவர்கள்
அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் உலர்வையாம் இம்முணவு வேட்கை பாராமல் இவ்வுலக மக்களுக்காய் எம்வேந்தன் அருள் புரிய குடிமக்கள் சோற்றிலே கை வைக்க நாம் சேற்றிலே கால் பதித்து ஏர்முனை தொடுத்து காலை பூட்டி மருத நிலப்பெண் எடுத்து பாட்டிசைத்து தாயான மண்ணையும் தந்தையான சூரியனையும் நம்பி நெல்வித்து முத்துக்களை சிதறினோம் மண்ணில் காலமும் கணிந்தது பச்சை பசையல் போல் செழித்து வளர்ந்ததடா நெற்பயிர்களை எடுத்து பசலையிட்டு கழனி வரம்புயர கார்மேகம் கணிந்து சிதறிய மலைத்துளிகள் எம் வாழ்வில் ஒரு சுமையை இறக்கி வைத்ததடா இந்நுழவர்க்கு ஆதவாமரளிய ஆதவனே இனிய செக்க செங்கதிர்களை குலுங்குவதை பார்த்து நாம் சிந்திய வேர்வைகளுக்கு ஒரு உளுறுத்தல் போல் இருந்ததடா பருவம் பார்த்து அறுவடை செய்ய தை பிறந்தது எமக்கு வாழ்வில் நல்வழி புறக்க அரு புரிந்த சூரிய பகவானுக்கு முதற்கதிரெடுத்து புதிர் பொங்கல் பொங்கி தோத்திரம் வாடி பொங்கலோ பொங்கல் என்று உழவர் தம் மந்திரம் சொல்ல கதிரவனும் வானெழுந்து கதிர் பரப்பிதான் ஏற்க வானிலிருந்து எம் வாழ்வுக்கு வாழ்த்துரைத்தவனுக்கு உழவர் குலாம் சூழ்ந்து வரையும் வாழ்த்து மடலே இப்பெருநாளாம் வாழ்வின் முள்ளந்தண்டான உழவர் திருநாளாம் இந்த இப்பொங்கல் திருநாளாம்
யோகாசனத்தை வழக்கமாக வாழ்க்கையில் கொண்டிருந்தால் யோகத்துடன் வாழலாம் யோகா ஆசனத்தை பற்றி ஆழமாக கூற வருகிறார் சுந்தர் ரங்கநாதன் அவர்கள் இதோ சென்ற வார தொடர்ச்சி
வணக்கம் சென்ற வாரம் யோகாவின் வகைகளை பற்றியும் யோகா நாம் ஏன் செய்ய வேண்டும் யோகா செய்வதனால் நமக்கு என்ன பயன் என்பது பற்றியும் பார்த்தோம் இந்த வாரம் யோகாவின் ஒரு அங்கமான ஆசனா பற்றி பார்ப்போம் யோகா என்றவுடன் நமக்கு ஆசனா என்பதுதான் தெரிகிறது ஆனால் இந்த யோகாவை நாம் 8 அங்கங்களாக பிரிக்கலாம். முதல் 4 அங்கங்கள் உங்களால் பயிற்சி செய்யக்கூடியவை, அடுத்த 4 அங்கங்கள் நீங்கள் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டு அந்த 4 அங்கங்களையும் அடைவதற்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உங்களால் பயிற்சி என்று அதை செய்ய முடியாது. முதல் 4 அங்கங்கள் என்ன என்று பார்ப்போம். அவை யம, நியம, ஆசன, பிராணாயாம என்பது முதல் 4 அங்கங்கள். அடுத்த 4 அங்கங்கள் பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. நீங்கள் சமாதி என்ற நிலையை அடையும் பொழுதுதான் நீங்கள் யோகா பயிற்சியில் முழுமையை அடைகின்றீர்கள். நாம் இப்பொழுது யோகா என்று சொல்வது ஆசனா மட்டுமே குறிக்கின்றது. கொஞ்சம் அதிகமாக போனால் பிராணாயாம பற்றியும் நாம் பேசுகிறோம், நம்ம பயிற்சி செய்கிறோம். இந்த யோகா நிலை அடைவதற்கு நீங்கள் தியானம் என்ற நிலையை அடைய வேண்டும். தியானம் என்ற நிலையை அடைவதற்கு முன்னால் நீங்கள் தாரணாவை அடைய வேண்டும். தாரணா என்பது உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோள் என்ன, உங்களுடைய இலக்கு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதனை ஃபோக்கஸ் செய்வது. இதற்கு அந்த நிலையை அடைவதற்கு முன்னால் நீங்கள் பிரத்யாகாரா என்ற நிலையை அடைய வேண்டும். பிரத்யாகாரா என்பது என்ன? நீங்கள் உங்களுடைய புலன்களை அடக்கி கொண்டு ஆள் உங்கள் புலன்களிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஒரு நிலையை அடைய வேண்டும். இந்த 4 அங்கங்களை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது ஆசனாவும் பிராணாயாமாவும். நீங்கள் ஆசனா செய்வதால் உங்கள் உடல் உறுதி ஏற்படுகிறது, உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மூச்சு பயிற்சி செய்வதால் உங்களுடைய ஒரு நிலைப்பாடு, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஆகியவை உங்களுக்கு வளர்கின்றன. இதன் மூலமாக நீங்கள் அடுத்த 4 அங்கங்களையும் அடைய உங்களுக்கு ஏதுவாக இருக்கின்றது. நாம் முதலில் ஆசனா பற்றி பார்ப்போம். ஆசனா ஆயிரக்கணக்கான ஆசனாக்கள் இருக்கின்றன. நமக்கு அதற்கு எந்த உகந்த ஆசனா எது, நாம் எந்த ஆசனா பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுத்து அந்த பயிற்சியை, அந்த ஆசனாக்களை பயின்று வந்தால் நமக்கு அது ஒரு நல்ல உன்னதமான நிலையை கொடுக்கும். உதாரணமாக இப்பொழுது தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் நமக்கு உயிரெழுத்துக்கள் 11 இருக்கின்றன, மெய் எழுத்துக்கள் 18 இருக்கின்றன. இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு வரிசையாக அல்லது ஒரு சீராக கோர்க்கப்பட்டிருந்தால்தான் அவை ஒரு சொல்லை கொடுக்கின்றன. ஒரு சொல் என்பது உருவாகிறது. இந்த சொல்லிலிருந்து சில சொற்களை சேர்த்தால் நமக்கு ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் உருவாகிறது. அந்த வாக்கியத்தின் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் புரிபடுகின்றன. அதே மாதிரிதான் ஆசனாவும். ஆயிரக்கணக்கான ஆசனாக்கள் இருக்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் நமக்கு வேண்டிய ஆசனாக்களை பொறுக்கி அவைகளை ஒரு சீராக, ஒரு வழிமுறையாக வைத்து கொண்டு நாம் பயிற்சி செய்தோமானால் நமக்கு என்ன பயன் தேவையோ அந்த பயனை நாம் அடைய முடியும். பதஞ்சலி முனிவர் யோகா பற்றி சொல்லும் பொழுது, ஆசனா பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார் அதுக்கு. ஆசனா என்பதற்கு இந்த 2 குணாதிசயங்களும் பொருந்தி இருக்க வேண்டும். ஒன்று ஸ்திரம், மற்றொன்று சுகம். ஸ்திரம், சுகம், ஆசனம் என்று சொல்கிறார். நீங்கள் ஒரு ஆசனா செய்யும் பொழுது அந்த ஆசனா என்பது ஒரு நிலை. நீங்கள் சாதாரணமாக உட்கார்ந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டாலும் அதுவும் ஆசனாதான், அது சுகாசனம் என்று பெயர். இந்த ஆசனா செய்யும் பொழுது நீங்கள் ஸ்திரமாகவும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த ஆசனா செய்யும் பொழுது நீங்கள் சுகம், ஸ்திரமாகவும் இருக்கும், சுகமாகவும் இருக்க வேண்டும். அந்த ஆசனா உங்களுக்கு, நீங்கள் ஸ்திரமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது ஒரு வலியையும் உங்களுக்கு அசௌகரியத்தையும் கொடுத்தால் அது ஆசனா என்று ஒத்துக்கொள்ள முடியாது. இப்போ உடற்பயிற்சி என்று வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அது ஆசனா ஆகாது. பொதுவாக இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்த பத்மாசனா, பத்மாசனா ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் மேல் போட்டுக்கொண்டு உட்காருவது, ஒரு நிலையில் உட்காருவது. இந்த நிறைய பேர் என்ன பண்ணலாம், இந்த ஆசனா உட்கார்ந்து கொண்டு விடலாம், ஆனால் அதற்கு அவர்களுக்கு அது சௌகரியமாக இருக்காது. ஒரு வலியை கொடுக்கலாம், முட்டியிலோ அல்லது கீழ்காலிலோ பாதங்களிலோ. அந்த மாதிரி நேரத்தில் அதை ஒரு ஆசனா என்று ஒத்துக்கொள்ள மாட்டோம். என்றால் அதில் சுகம் இல்லை ஆனால் ஸ்திரம் இருக்கிறது. இதே மாதிரிதான் நீங்கள் பொழுது பகிராசனா எடுத்துக்கொள்ளுங்கள். பகிராசனாவை ஒரு காலில் நின்று இன்னொரு காலை எடுத்து உங்கள் தொடைமேல் வைத்துக் கொண்டு 2 கைகளையும் மேலே நீங்கள் தூக்கி நிற்க வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம். இதில் பேலன்ஸ் இஸ் முக்கியம். பேலன்ஸும் வேணும், அதே சமயத்தில் உங்களுக்கு அசௌகரியமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இரண்டு குணாதிசயங்களும் மிகவும் முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு ஆசனாவை நாம் செய்யும் பொழுது. அடுத்த வாரத்தில் இன்றும் சில விஷயங்கள் பற்றி, ஆசனா பற்றிய விஷயங்களை நாம் பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
துயர் பகிர்வு.
பல கல்லூரிகளில் அதிபராக கடமையாற்றியவரும் மலேசியாவை பிரபலமாக கொண்டவரும் தொல்புரம், அனுராதபுரம், கொழும்பு, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பெர்த் ஆகிய இடங்களை அதிபருமாக கொண்ட திருவாளர் கார்த்திகேசு ஜெகநாதன் அவர்கள் கடந்த 11ஆம் தேதி ஜனவரி மாதம் திங்கட்கிழமை அன்று ஆஸ்திரேலியாவில் இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற சின்னத்தம்பி கார்த்திகேசு அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற சம்பந்தன் நடராஜா காந்திமதி தம்பதிகளின் அன்பு மருமகனும், காலம் சென்ற சகுந்தலா தேவி ஓய்வு பெற்ற ஆசிரியவர்களின் அன்பு கணவரும், மைதிரி ஓக்லன், ஜனார்த்தனன் கேன்பரா, சஞ்சயன் பெர்த், காலம் சென்ற பிரதீபன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், சத்யநாதன் ஓக்லன், ஜசோதா கேன்பரா, சிவாஜினி பெர்த் ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஆவார். காலம் சென்றவர்களான பாலாம்பிகை அம்பாள், தங்கரத்தினம், சண்முகநாதன், ராசம்மா, வள்ளிநாயகி அம்பாள், சரஸ்வதி அம்பாள், காசி விஸ்வநாதன், சிதம்பரநாதன் மற்றும் பஞ்சாட்சரநாதன் சிட்னி, கனகாம்பிகை அம்பாள் லண்டன், சிவகாம்பிகை அம்பாள் கொழும்பு ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார். கஜானன் சுமிதா பிரிஸ்பர்ன், மயூரன் அனந்தினி சிட்னி, ஜெனனி சிட்னி, சைதன்யா பெர்த், அமிதா பெர்த், அபர்ணா பெர்த் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார். லலிதா மயூரி பிரிஸ்பர்ன் அவர்களின் அன்பு பூட்டனும் ஆவார். இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். தொடர்புகளுக்கு மகள் மைதிலி ஓக்லன் தொலைபேசி இலக்கம் 0120926653 4.
அடுத்து தொடர்வது தேடல். பிரபல சமூக சேவையாளரும் ஊடகவியலாளரும் சமாதான நீதிவானுமாகிய செந்தில தமிழ் செல்வர் திரு தில்லையர் வர்ணகுல சிங்கத்தின் தேடலை வானொலியில் வழங்குவர் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள்.
வணக்கம். சுருங்க கூறுதல், மௌனம் காத்தல், சும்மா இருத்தல் ஆகிய மேன்மையை கொடுக்கும் அம்சங்கள் பற்றி இன்று பார்ப்போம். எதை நாம் சொல்ல விரும்புகிறோமோ அதை திரட்டி தொகுத்து சுருக்கமாக சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெருமை அடைய முடியும். பயனில்லாத சொற்களை தவிர்க்க வேண்டும். நாம் சுருங்க கூறி விளங்க வைக்க வேண்டும். முனிவர்கள், மகான்கள், துறவிகள், சாதுக்கள் பல விஷயங்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். அவை பொன்மொழிகளாகி விடுகின்றன. அவற்றில் சில பழமொழிகளாகின்றன, சில முதுமொழியாகின்றன. பல வரிகளை கொண்ட இலக்கியங்களை விட 7 சொற்களில் அடங்கிவிட்ட திருக்குறள் உலகத்தை கவர்ந்து விட்டதுடன் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதனால்தான் ஔவையார் அணுவை துளித்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்றார். சுருங்க கூறி விளங்க வைப்பதில் முன்னிற்பவர் ஔவையார். அவர் இயற்றிய ஆத்திசூடி இதற்கு சான்றாகும். மௌனத்தை பேசாமை வாயடக்கம் என கூறுவர். அது ஒரு பெரிய மெய்யியல். அது நமது வாழ்க்கையை கோட்பாடாக இருக்க வேண்டும். அது நமது சித்தாந்தமாக இருக்க வேண்டும். அதிகம் பேசாமல் இருப்பவனே பெரிய தத்துவங்களை சொல்பவன். அதனால்தான் சிறந்த சிந்தனையாளர்கள் சிறந்த மெய்விளக்கியல் ஆய்வாளர்கள். வாரியார் சுவாமிகள் பேசுவது மிகவும் குறைவு. அவர் சொற்பொழிவுகள் மிகவும் சிறந்தவை. அவர் சிந்தித்து சொற்பொழிவாற்றுவர். காஞ்சி பெரியவர் பேசுவது மிகவும் குறைவு. அவர் மௌனமாக இருப்பார். காதலில் கூட ஜாடியில் இருக்கின்ற இன்பம் வாய்மொழியில் இல்லை. கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில் என்றார் திருவள்ளுவர். காதலர்களின் கண்கள் ஒன்றையொன்று அன்போடு பார்த்து கொண்ட பிறகு அவர்கள் வாயால் பேசிக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. கால ஓட்டத்தில் காதலில் இலக்கணம் மாறிவிட்டது. கையை தன் தவறை உணர்ந்தவுடன் மௌன நிலைக்கு சென்று விட்டாள். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப்பெறின் என்றார் திருவள்ளுவர். கல்வி கற்காதவர்கள் கற்றோர் முன்னிலையில் மௌனமாக இருந்தால் அவர்கள் மற்றவர்களின் ஏளனத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். மௌனத்தின் சக்தியை உணர்ந்துதான் இந்துக்கள் தவம் புரிந்தார்கள், நிஷ்டையில் அமர்ந்தார்கள், மௌன விரதம் மேற்கொண்டார்கள். சும்மா இரு என்றும் சும்மா இருப்பதே நன்று என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். நம்மால் சும்மா இருக்க முடியாது. நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் வந்தபடியே இருக்கும். தீய எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு நீடித்த பயிற்சி வேண்டும். நன்றி, வணக்கம்.
முன்னோர்கள் கூறியது மூட நம்பிக்கை இல்லை. செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடித்தால் செழுமையாகும் ஆரோக்கியம். இதோ விஞ்ஞான விளக்கத்துடன் உங்களுக்காக.
கடந்த சில வருடங்களில் பல பரிசோதனைகள் நிகழ்ந்து அதன் அடிப்படையில் தண்ணீருக்கு நினைவாற்றல் இருக்கிறது என்று கண்டுபிடித்துள்ளனர். எதை தொட்டாலும் நீர் அதை நினைவில் வைத்துக் கொள்கிறது. உங்களுக்கு அறிமுகமற்றவர்களது கைகளில் இருந்து நீரை வாங்கி பருகுவது கூடாது. உங்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடமிருந்தே எப்போதும் இவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாட்டி கூறியிருப்பார்கள். உங்கள் பாட்டி கூறியது மூட நம்பிக்கையாக தோன்றியது. அதுவே அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறும்போது கோவில்களில் ஒரு சொட்டு நீர் தான் கொடுப்பார்கள், அதை பெற கோடீஸ்வரர்களும் போராடுவார்கள். நீருக்கு ஞாபக சக்தி இருக்கிறது என்பதை நம் கலாச்சாரத்தில் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நீரை தீர்த்தம் என்று அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் பாரம்பரிய பழக்கங்கள் உயிர்ப்புடன் உள்ள வீட்டில் சென்றால் தண்ணீரை பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் வைத்திருப்பதை காண முடியும். செம்பு எனப்படும் காப்பர் சத்து தான் இரத்த விருத்திக்கு தேவையான அடிப்படை தாது உப்பு. செம்பு தாது நல்ல இரத்த அணுக்களை தொடர்ந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை என்பதால் ரத்தம் இயல்பாகவே சுத்திகரிக்கப்படும். இதனால் ரத்த புற்றுநோய் உள்ளிட்ட ரத்தம் சார்ந்த உடல்நல பிரச்சனைகள் வராமல் தடைபடும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செம்பு பாத்திரத்தில் ஊறிய தண்ணீரை குடிப்பதால் தாய்க்கும் பிறக்க போகும் குழந்தைக்கும் உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை கிடைக்கும். முந்தைய காலங்களில் பெண்களை திருமணம் செய்து அனுப்பும் பொழுது செம்பு பாத்திரங்களை சீராக அனுப்புவார்கள். செம்பு பாத்திரத்தில் நீர் குடித்தால் விந்தணு உற்பத்தி அதிகமாகும். இதனால் புதுமண தம்பதிகள் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தி விரைவில் குழந்தை பேறு, நோய் நொடி இல்லா நீடித்த ஆயுள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். செம்பு பாத்திரத்தில் தொடர்ந்து நீர் குடித்தால் அல்சர் நோயை குணப்படுத்தும் ஆற்றல் இதற்கு உண்டு. தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட இது அதி முக்கியமானதாக கருதப்படுகிறது. உடல் இடையை குறைக்க பயன்படுகிறது. செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்தால் அறையின் வெப்ப நிலையிலேயே 4 மணி நேரத்தில் நீரில் உள்ள பாக்டீரியாக்கள் செத்து மடிகின்றன. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீரில் பாக்டீரியாக்கள் 34 நாட்கள் உயிர் வாழ்கின்றன. குறிப்பாக இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரை செம்பு பாத்திரத்தில் இரவே அல்லது குறைந்தது 4 மணி நேரமாவது சேமித்து வைத்தால்தான் செம்பின் இயல்பை நீர் பெறுகிறது. செம்பு பாத்திரத்தை விலக்கி செடிக்கு அடியிலே ஊற்று என்பது தமிழ் பழமொழி. இதன் பொருள், செம்பு பாத்திரம் கழுவிய நீரை செடிக்கு ஊற்றும் பொழுது அந்நீரை உறிஞ்சி வளரும் செடியின் வாயிலாக கிடைக்கும் காய்கறிகள் மிகுந்த சத்து நிறைந்தவையாக இருக்கும். அக்காய்கறிகளை நாம் சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் என்பது பொருள். செப்பு பாத்திரத்தின் அருமை தெரிந்த நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்ற இந்த பழமொழி விஞ்ஞான காலத்திலும் நிலைத்து நிற்கும் உண்மை கூற்று.
வேதனைகள் இல்லையேல் சாதனைகள் இல்லை என கூறிக்கொண்டு இன்றைய சங்கநாதத்தை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.